بسم الله الرحمن الرحيم
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே கடந்த சில வாரங்களாக இம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்கள், பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய கருணை, அதே நேரம் இந்த உலகத்தில் சொல்லனா துன்பங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்த போது எப்படி பொறுமையாக பொறுமை காத்தார்கள் என்பன போன்ற மிக முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றற்ற நிலைமை, எந்த அளவுக்கு இந்த உலகத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றோடு இருந்தார்கள், இந்த உலகத்தை பற்றிய நிலைப்பாடு, அதாவது இந்த உலகத்தில் பற்றற்ற ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பற்றற்ற நிலைமை எனும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கைகூட இருக்க அதனை அவன் என்ன செய்யறதில்லை, அதை வந்து பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்காமல், அதனை பற்றி ஒரு கரிசனை இல்லாமல், அதை பற்றி அதை புறக்கணித்து வாழக்கூடிய நிலைமைக்கு தான் நாங்கள் செய்வோம் பற்றற்ற நிலைமைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஏழையான ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு பண வசதி வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது, அவர் வந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பற்றற்ற வாழ்க்கை யாருன்னு சொன்னால், அதாவது அவருக்கு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான அனைத்து வசதிகள் இருந்தும் கூட, செல்வ செழிப்போடு ஆடம்பரமாக வாழ்வதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருந்தும் கூட அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மனிதன் முயற்சிக்கின்றான்னு சொன்னால் அதுதான் பற்றற்ற நிலைமைன்னு சொல்லப்படும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பற்றற்ற நிலைமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால், அவர்கள் விரும்பி இருந்தால், அவர்கள் அந்த காலத்தில் ரோம் பாரசீக மன்னர்கள் எப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாமல் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சாதாரணமான ஒரு இந்த உலகத்துக்கு ஒரு வழிபோக்கனை போன்று, இந்த உலகத்தில் சாதாரண ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிபோக்கனை போன்று, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு வழிபோக்கன் எப்படி நடந்து கொள்வானோ அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதாவது இதற்கு அர்த்தம் நாங்கள் என்ன வேற மாதிரி விளையக்கூடாது, அதாவது வந்து அதெல்லாம் கூடாது, அந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் அனுபவிப்பது கூடாது என்ற நிலைப்பாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. அதாவது அதெல்லாம் அனுபவிக்க கூடாது, ஹராம், அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது, இந்த உலக வாழ்க்கையில ஏதோ நாங்கள் சாதாரணமாக வாழ்ந்து விட்டு சென்றால் போதுமானது, இந்த உலகத்திலேயே அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ வேண்டும் என்பது ஒரு முஸ்லீமுடைய நோக்கம் கிடையாது, அப்படி நான் முஸ்லீம்களுக்கு முன்மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு முன்மாதிரியை நான் கொடுத்து விட்டு செல்லக்கூடாது, மாற்றமாக ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் அவனுடைய வெற்றியெல்லாம் மறுமையோடு தான் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது, மறுமை வெற்றி தான் அவனுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கும் முகமாக தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கை, இப்படி உலகத்தின் மீது உள்ள ஒரு மோகம் கலந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல், ஒரு பற்றில்லாத உலகப்பற்றில்லாத ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் முழு உலகமுமே அவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பில், முழு உலகத்தினுடைய அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது அப்படியே ஆடி போகக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம் மிக்க வாழ்க்கையாக இருந்தது என்று சொன்னால், அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த பற்றற்ற நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் மீது உலகம்தான் எனது நிலையான வாழ்க்கை என்ற ஒரு நிலைமை இல்லாமல், உலகத்து உலகப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினமே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி மிகப்பெரிய ஒரு கண்ணியம் கிடைப்பது காரணமாக இருந்தது. அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அதாவது நாங்கள் நினைத்துவிடக்கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் கிடைத்திருந்தால் ஒரு அரசரை போன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ரோம் பாரசியத்துடைய வல்லரசுகளை ஆண்டவர்களை போன்று ரசூலுல்லாஹ் இருந்திருப்பார்கள் நாங்கள் நினைக்கூடாது. உண்மையிலே மக்காவுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது, மதீனாவுடைய ஆரம்ப வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது, மதீனாவுடைய பிற்பட்ட வாழ்க்கையில வந்து ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை, அதாவது உலகத்தினுடைய உலக மோகங்களிலே உலகத்தினுடைய செல்வ செழிப்புகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்பாக ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கின்றது. ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியக்கூடிய ஒரு செய்தியில வந்து சொல்கிறார்கள், இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தஃப்ஸீர்ல இந்த செய்தியை குறிப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்த நபிமார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்த சில நபிமார்கள் வந்து மிகப்பெரிய அரசர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி அதாவது ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வ செழிப்புகள் எல்லாம் திறந்து கொடுக்கப்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று சில நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், சில நபிமார்களுக்கு அல்லாஹ்வுத்தால கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அந்த நபிமார்களை விட அதிகமான உலகத்தினுடைய எல்லா கருவூலங்களையும் திறவுகோள்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்குவதற்கு அல்லாஹ்வுத்தால தயாராகின்றான். அல்லாஹ்வுத்தால வழங்கவா என்று சொல்லி என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மலக்குமாறுடாக அல்லாஹ்வுத்தால கேட்கின்றான். அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் தேவையில்ல, அதாவது எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் பெரும்பெரும் அரசர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் யாருமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு, உங்களுக்கு முன்னால் யாரும் அனுபவிக்காத, உங்களுக்கு பின்னாலும் யாரும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உலகத்தினுடைய கருவூலங்களை உங்களுக்கு அல்லாஹு தஆலா திறந்து தருவதற்கு அனுமதி கேட்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வந்து எனக்கு இந்த உலகத்தில் அதெல்லாம் தேவையில்லை, நாளை மறுமையிலே எனக்கு அதை சேமித்து வையுங்கள், நாளை மறுமையில நான் சுவர்க்கத்தில் அதனை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியில அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஒரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நடந்து போகிறார்கள் தங்கள் தோழர்களோடு, அதாவது கட்பாறைகளுக்கு மத்தியிலால நடந்து போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது நடந்து போகும்போது உஹது மலைக்கு எதிராக போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையை காட்டி சொல்கிறார்கள், இந்த உஹது மலை அளவு தங்கம் எனக்கு கிடைத்து, உஹது மலை அளவுக்கு தங்கம் எனக்கு கிடைத்து, அதுல எனக்கு இருக்கக்கூடிய கடன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனோடு வாழ்ந்தார்கள், மரணிக்கின்ற பொழுது கூட ஒரு சில கோதுமைகளுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேடயம், அவர்களுடைய அந்த யுத்தத்தில் பாதிக்கக்கூடிய கேடயத்தை வந்து அடகு வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு 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 சாதாரண ஒரு வாழ்க்கை, அந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு உலகத்தின் மீது பற்றில்லாத ஒரு வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கணும். அப்ப இப்படி உஹது மலை அடிவாரத்தால் நடந்து போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், புகாரில 6444 இலக்கத்திலும் முஸ்லிமிலே 991 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் சொல்றாங்க, வந்து இந்த உஹது மலை அளவு எனக்கு தங்கம் கிடைத்தாலும் கூட அதிலே எனது கடன்கள் போறதுக்கு கொஞ்சத்தை வச்சுட்டு அந்த கடனுக்கு மேலதிகமாக ஒரு தீனார் அளவு கூட என்னிடத்திலே அந்த தங்கம் இருக்க வேண்டும், 3 நாட்கள் என்னிடத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை, என்னிடத்தில் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி கிடைத்தால் கூட அதை எனது உம்மத்துக்கு நான் செலவழிச்சிருவேன், யுத்தங்களில் கிடைச்சது மிகப்பெரிய செல்வ செழிப்பெல்லாம் கிடைச்சி, அப்ப அந்த கிடைக்கிற நேரமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல சிறந்ததில் தனக்கு எடுத்துக்கணும், தனது மனைவி மக்களுக்கு எடுத்துப்போம், தனது சொந்தங்களுக்கு பிரித்து கொடுப்போம்னா யோசிக்கல, என்ன செய்வாங்க, சதக்காக்கள் வரும், ஜக்காத்து பொருட்கள் வரும், யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட கனிமத்து பொருட்கள் வரும், இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவ்வப்போது என்ன செய்வாங்க, உடனே பகிர்ந்தெடுக்கக்கூடியவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதை வெளிப்படுத்தும் முகமாக என்ன செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் எனக்கு அப்படி கிடைத்தால் கூட நான் செய்வேன், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அதனை தர்மம் செய்து விடுவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்து அதாவது இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் தான் நிரந்தரம் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது, உலகம் தான் நிரந்தரம் என்று சொன்னால் அது ஒரு முஸ்லிமுக்கு சரிப்பட்டு வராது, அது முஸ்லிமுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னால், மறுமைதான் நிரந்தரமானது, மறுமைதான் நிலையான வாழ்க்கை, அதற்கு நான் இதனை தயார் செய்திருக்கின்றேன் என்பதுதான் ஒரு முஸ்லிம் அடிக்கடி தன்னிடத்திலே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் இந்த உலகத்துக்கு வருஷத்துக்கு முன்ன தொடர்பை ஒரு முறை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு மரத்துக்கு கீழால் இலைப்பாறக்கூடிய ஒரு பிரயாணிக்கு ஒப்பானதுதான் இவ்வுலக வாழ்க்கை. இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு இடத்துல வைத்து உட்கார்றாருன்னு சொன்னால் அங்கேயே அவர் இருக்க போறதில்லை, அவருடைய ஒரு இலக்கு இது. அவர் இப்ப உதாரணத்துக்கு நான் மக்காவை போறோம், கப்சில இருந்து மக்காவை போறோம்னு சொன்னால் உம்ராவுக்கு போறோம், உம்ராக்கு போற நேரம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டு நாங்க வந்து ஒரு கொஞ்சம் இலைப்பாறுவதற்காக வேண்டி, சாப்பிடுவதற்காக வேண்டி, இயற்கை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்க நிப்பாட்டுறோம். நிப்பாட்டினா அது எவ்வளவுதான் வசதியான இடமா இருந்தாலும் கூட நாங்க அங்கேயே தங்கிட போறதில்லை, ஏன்னா நம்ம போக வேண்டிய இடமேக்குது. நம்ம எவ்வளவுதான் அங்க சும்மா ஹோட்டலை ரூமை தந்து நீங்க இங்கே இருந்து ஒரு நாலு நாள் இருங்கன்னு சொன்னா நம்ம இருக்க போறோமா? இருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேரணும், நம்மளுடைய தேவையை முடிச்சு நம்ம போய்த்துருவோம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கை என்ற ஒரு முஸ்லிமுக்கு வந்து அப்படி ஒரு பிரயாணி ஒரு இடத்துல போய் இலைப்பாடுறது மாதிரி தான் இருக்கணும். அதுலேயே தங்குறதுக்கு அவர் போறது கிடையாது, அவருடைய கடைசி இடம் அவர் போய் சேர வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால் சொர்க்கமாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய நிரந்தர வீடு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த செய்தியும் கூட திருமதி 2377 இலக்கத்திலும் இப்னு மாஜாவில் 4109 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உலகப்பற்றற்ற வாழ்க்கையில வந்து ஏகப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையானதாக இருந்தது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அதாவது உடை, அவர்களுடைய பாவனை, அவர்கள் பாவித்த பொருட்கள், அவர்களுடைய வீட்டினுடைய அமைப்பு, இதை எதை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இந்த உலகத்துக்காக வாழவில்லை, உலகத்தின் மீது பற்றோடு அவர்கள் வாழவில்லை, மறுமைக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவை அனைத்துமே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது, அவை அனைத்துமே சாட்சியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மெத்தை தங்களுடைய அந்த கட்டிலிலே தங்களுக்கு செய்யப்பட்டிருந்த தாங்கள் தூங்குவதற்காக செய்யப்பட்டிருந்த ஈச்ச மரத்தினுடைய ஓலையால் செய்யப்பட்டிருந்த அந்த 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 கட்டிலே அவர்கள் தூங்குகிறார்கள். தூங்கி எழும்புறாங்க, மேலாடை இல்லாமல் இருக்கிறாங்க, மேலாடை இல்லாமல் தூங்கி எழும்புகிற நேரத்தில் வந்து உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வராங்க. உமர் அலி அல்லாஹ் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேல் அப்படி என்ன செய்து அந்த ஈச்சம் ஓலைகளுடைய அந்த தழும்பு அப்படியே பட்டிக்குது. அதை பார்த்து ரசூலுல்லாஹி மேல தடாவிட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், அதாவது நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு நபியாக இருக்கிறீர்கள், இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், கைசர் கிஸ்ரா போன்ற இந்த ரோம் பாரசீக தேசத்தினுடைய மன்னர்களை பாருங்கள், எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு இல்லாட்டியும் கூட ஏதாவது கொஞ்சம் சாதாரணமாவது உங்களுக்கு ஒரு படுக்கை நான் செஞ்சு தரட்டுமா, ஒரு கட்டிலை நான் ஏற்பாடு செஞ்சு தரட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அதாவது உமரே, நான் வந்து என்ன இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வரவில்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து இப்படி ஒரு பிரயாணியை போன்று இந்த உலகத்தில் இருக்கின்றேன், ஏதோ இந்த உலகத்தில் இப்படி சாதாரண வாழ்ந்திருப்போம் என் நோக்கமாக இருக்கின்றது, மறுமையிலே அல்லாஹ்வுத்தால எனக்கு இதெல்லாம் தருவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். சஹாபாக்கள் அதனை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு முயற்சித்தார்கள், அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நமது சமுதாயத்தவர்கள் குறிப்பாக நமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உலகப்பற்றற்ற தன்மை என்பது அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் வந்து எமது முன்னோர்கள் வாழ்ந்த எமது முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள், எமது தாய் தந்தையர்கள் பட்ட கஷ்டங்களை கூட நாங்கள் இன்றைக்கு படுகின்றோம் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு உலகத்தினுடைய செல்வ செழிப்புகள் எல்லாம் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எனவே எங்களுக்கு என்ன செய்தில்லை, கஷ்ட நஷ்டங்கள் தெரியுதில்லை. அதுவும் குறிப்பாக எங்களது பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் பட்ட ஒரு சில கஷ்டங்களாவது அவர்களுக்கு தெரியா போகுது, அவங்களுக்கு அது கூட தெரியும் அடுத்த ஜெனரேஷனுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு என்ன செய்கிறான், நியமத்துக்களை தந்திருக்கின்றான். ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்யறோம் இல்லை, அந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இல்லை, இந்த உலகம்தான் நிரந்தரம் என்பதை போன்ற நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது சாதாரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கூட எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, அதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், இப்படி ஒரு அதாவது மேலிலே அவர்கள் தூங்கி எழுந்தால் மேலிலே அவர்களுடைய அந்த பொறுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் அதாவது உலகம்தான் நிரந்தரம் என்ற அமைப்பிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமுடைய ஒரு சிறந்த ஒரு தன்மையாக இருக்காது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக, இந்த மார்க்கத்தை உலகத்தினுடைய நாலா பக்கங்களும் கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக எந்த அளவு கஷ்டப்பட்டார்கள் என்ற அந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பதற்கு நாங்கள் கடைப்பட்டிருக்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அவர்களே, ஒரு காலம் போனால், ஒரு இன்னொரு ஒரு 10-20 வருஷம் போனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்தில் பேசவே முடியாத நிலைமை வரலாம். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நிலைமை மோசமாகலாம். இப்ப கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. பேசினா என்ன சொல்லுவான்னு சொன்னால், பேசக்கூடிய நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட வீடு எப்படி இருக்குது, உங்களுடைய வசதிகள் எப்படி, வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அப்படி அந்த அளவுக்கு மக்கள் திருப்பி அந்த பேசக்கூடிய ஆளுங்களிடம் திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. அப்படித்தான் ஆயிருக்கின்றது உலகம். என்ன ஆளுங்களும் என்ன அந்த சமுதாயத்தில் வாழ்கிறார்கள், அந்த சமுதாய அமைப்பு ஏற்ற மாதிரி அவர்களும் மாறுகிறார்கள். அதாவது உலக, அதாவது உலகத்தில் வந்து செல்வ செழிப்போட வாழக்கூடாது என்று சொல்லியோ, உலகத்தில் வந்து இந்த மாதிரி சொகுசான சொகுசுகளை அனுபவிக்க கூடாது என்று இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனாலும் கூட ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, இதுதான் வாழ்க்கை என்ற மாதிரி உலகத்தின் மீது உள்ள பற்று அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த இஸ்லாத்தை விட்டு அவனை தூரப்படுத்தி விடக்கூடாது, இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்ய விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மிக ஆழமாக விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.